நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு தேவனுடைய சபையிலே பற்றி எரியும் அக்கினிக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அருமையானவர்களே, நாம் கடந்த மூன்றாவது நாளாக நாம் நம்மில் உள்ளதான இருள் எப்பகுதியிலும் அந்த இருள் காணப்படாதபடி தேவன் வைராக்கியமாய் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பேதுருடைய வாழ்க்கையை குறித்து நாம் கேட்டோம். நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 26:33 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்ன வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். பேதுரு அவருக்கு பிரதியுத்தாரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரலடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். பாருங்க, இந்த இருள் சகோர சொல்வார் அடிக்கடி, பாவம் என்பது வெங்காய தோலை போல, அது உரிக்க உரிக்க தேர் ஆர் சோ மெனி லேயர்ஸ், அதுக்கு அடுக்கடுக்காக கீழே வந்து அப்படியே தோல், முதல்ல ஒரு தோலை உரிச்சாச்சுன்னா அப்புறம் இன்னொரு தோல் இருக்கு, இன்னொரு தோலை உரிச்சாச்சுன்னா அப்புறம் இன்னொரு தோல் இருக்கு, முழுவதுமே அங்கே வெறும் தொழியாக தான் இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம மேலெழுந்த வாரியாக நியாயந்தீர்க்கும் போது சில பகுதிகள் மாத்திரம் நமக்கு வெளிச்சமாக இருக்கும், அதை நாம் ஒருவேளை சுத்திகரித்துக் கொள்ளலாம். ஆனால் உள்ளே காரியங்கள் இருக்கிறது, அந்த இருள் ஆழத்திலே இருக்கிறது. நாம் ஓசியாவினுடைய புஸ்தகத்தில் 5:4 லிவிங் பைபிளில் வாசிக்கிறேன், த ஸ்பிரிட் ஆஃப் அடல்ட்ரி இஸ் டீப் வித் இன் யூ, வேசித்தன ஆவி உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறது என்று சொல்லி. நாம் மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது அநேக நேரங்களில் நம்ம அநேக பாவங்களை குறித்து நாம் வெளிச்சம் அடையாது இருக்கலாம். மேலெழுந்த வாரியாக சுத்திகரித்துக் கொண்டு நாம் சரியாக இருக்கிறோம் என்று நினைக்கலாம். இந்த பேதுரு இடத்துல பாருங்க, இந்த பேதுரு அதே 26:75 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது பேதுரு சேவல் கூகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். பேதுரு மறுதளித்து விட்டு மனங்கசந்து அழுதார். உண்மை, எதை நினைத்து அழுதார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே நடந்து விட்டதே என்றுதான் நினைத்து அழுதார். அப்படிதான் இங்கே எழுதியிருக்கு. இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு, அவரிடத்தில் என்ன வசனத்தை சொன்னார்? இந்த ராத்திரியிலே சேவல் கூறுவதற்கு முன்னே நீ என்னை 3 மறுதளிப்பாய் என்று மெய்யாவி உனக்கு சொல்கிறேன். அதைத்தான் அவர் பார்த்து அவர் அழுதார். ஆனால் அதில் இன்னொரு பகுதி இருக்கிறது, அந்த பகுதியில் அவர் மனம் திரும்பி விட்டார். ஆண்டவர் சொன்னபடியே நான் வீரப்பாய் பேசினபடி இல்லை, ஆண்டவர் சொன்னபடியே நடந்து விட்டதே, நான் இப்படி பலவீனமா இருக்கிறேனே என்று நினைத்து அழுதார். ஆனால் இன்னொரு பகுதி இருக்கிறது அதுக்குள்ள, அது என்ன? எல்லாரும் இடர்ல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடர்ல் அடையேன். சௌர இப்ப சொன்னது போல, எல்லாரை காட்டிலும் எல்லாரும் இடர்ல அடைந்தாலும் சரி, அந்த பெருமை அவருக்குள்ளாக இருந்தது. அது இன்னும் அவர் உணரவில்லை. அங்கே அவர் உணர்ந்ததெல்லாம், நான் மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னேன், இப்பொழுது மறுதளித்து விட்டேனே, ஆண்டவர் சொன்னபடியே நடந்து விட்டதே என்பதுதான். அதனால தான் நீங்க ஆண்டவர் அதையும் விளக்கி அவருக்குள்ளே காண்பிக்கும்படிக்கு, இன்னும் உனக்குள் இருள் இருக்கிறது மகனே என்று காண்பிக்கும்படி அவர் இப்பொழுது கேட்கிற கேள்வி எப்படி இருக்கு பாருங்க. எல்லாரை காட்டிலும், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோவான் 21:15, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? ஏன்னா இங்க சொன்னார்ல, எல்லாரும் இடரடைந்தாலும், அந்த வார்த்தை உணரும்படிக்கு இவர்களிலும் அதிகமாய், இவங்க எல்லாரை காட்டிலும் நீ என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறாயா? அவர் முதல்ல சொல்லிட்டார், ஆமாண்டவரே உம்மை நேசிக்கிறேன். 2, 3 அப்படி வரும்பொழுதும் கூட அருமையானவர்களே, கடைசியில் அவருக்குள்ள உள்ள இருள் அவருக்கு வெளியிறங்கமாக இருக்கும். ஒருவேளை இப்பொழுது பேதுரு உணர்ந்திருப்பார், எல்லாரை காட்டிலும் என்று சொன்னமே நாம் மறுதளித்து விட்டோமே என்று சொல்லி. நாம் அதே நேரங்களில் வார்த்தையை கேட்கும்போது நம்ம சவாலாக அப்படியே சவால் விடுறது போல் நினைக்கிறேன். நான் செய்ய மாட்டேன், அவங்க செஞ்சிருக்கலாம், இவங்க செஞ்சிருக்கலாம், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம். நான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஆனால் அதையும் தேவன் காட்டுகிறார், நீ எல்லாரிலும் மேன்மையானவன் அல்ல, மற்ற எல்லா மனிதர்களைப் போலும் நீ சோதிக்கப்படக்கூடிய மாம்சத்தில் தான் இருக்கிறாய் என்பதை அந்த இருளை நம்ம காட்டுகிறார். ஆம் அருமையானவர்களே, சுயம் நமக்குள்ள வலிமையாக இருக்கிறது. நம்மை குறித்து நாம் உயர்வாக எண்ணுகிறோம், மேன்மையாக எண்ணுகிறோம், எல்லாரைப் போல நான் அல்ல என்று சொல்கிறோம். மற்றவருடைய வீழ்ச்சிகளை நாம் காணும்போது அதை அற்பமாக எண்ணி பேசிவிடுகிறோம். அவரெல்லாம் செய்யலாம், நான் செய்ய மாட்டேன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வீழ்ச்சி அடைய வேண்டியதும் அவசியமாக இருக்கு. ஆண்டவர் ஏன் இதை வந்து இந்த நிலைமையிலிருந்து பேதுரை காப்பாற்றி இருக்கக்கூடாது? உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி என்று தான் ஆண்டவர் சொன்னார். ஏன் இந்த மறுதளிக்காதபடியே ஆண்டவர் அவரை காப்பாற்றியிருக்க கூடாது. அப்படி காப்பாற்றி இருந்தால் அந்த இருள் இன்னும் அவருக்கு அப்படியே தான் இருக்கும். உபாகமத்தில் ஒரு வசனம் இருக்கு, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு நான் உன்னை சிறுமைப்படுத்தி இந்த 40 வருட காலமாய் உன்னை இந்த வனாந்திரத்தில் நடத்தி வந்ததை நினைப்பாயாக. உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியவில்லை. தேர் இஸ் டார்க்னஸ், அங்கே இருள் இருக்கிறது, அநேக இருள் இருக்கிறது. ஆமர்மையானவர்களே, ஆண்டவர் இது மாதிரியான கேள்வி இல்லை, வேதத்திலும் அநேக பரிசுத்தவான்களிடத்தில் கேட்டிருக்கிறார், நம்மிடத்திலையும் கேட்கிறார், என்னிடத்திலையும் கேட்டிருக்கிறார். பாருங்க, நாம் வந்து சகோதரர் விக்டர் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும்போது சொன்னார், இங்கே இந்த எலியாவை குறித்து, எலியா ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி, ஒரு தனி மனிதனாய் நின்று அவன் வானத்தை அடைத்தான், மழையை பெய்ய பண்ணினான், அக்கினியை இறக்கினான், ராஜாவை நடுங்க செய்தான், அந்த தேசமே அவனை கண்டு நடுங்கினது. அந்த மாதிரி ஒரு மனிதன். ஆனால் கடைசியில் அவன் ஒரு பெண் சவால் விட்டதற்கு நடுங்கி ஓடுகிறான். சௌரவ் சொன்னார், பெருமையினால் கிருபை இழந்து விட்டான். உண்மைதான். அது எப்படி அவனுக்கு உணர்த்தினார் தெரியுமா? நாம் இங்கே வாசிக்கிறோம் 1 ராஜாக்கள் 19:9 ஒரு கேள்வியை கேட்டார், எலியாவே உங்களுக்கு உனக்கு இங்கே என்ன காரியம் என்று கேட்டார். தேவன் சில நேரங்களில் நம்முடைய கண்களை திறக்கும்படியாக சில கேள்விகளை கேட்கிறார். அதெல்லாம் நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கு. ஆம் அருமையானவர்களே, 19:9 நாம் வாசிக்கிறோம், 9 அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்? அதற்கு பின்பாக வாசிக்கிறோம் அந்த வசனத்திற்கு அவர் வந்து, சகோதரர் சொன்னது போல நான் பக்தி வைராக்கியமாக இருந்தேன் நான் என்று பேசினார். அதன் பின்பு மறுபடியும் பாருங்க, முதல்ல வந்து அவருக்கு உள்ளாக வார்த்தை உண்டானது, இப்பொழுது மெல்லிய சத்தத்தின் மூலமாக மறுபடியும் அதே வார்த்தையை 13 வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கிறோம், இதோ எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அங்கே அவருக்கு உள்ளாக வார்த்தை உண்டாயிற்று. 2வது முறையாக இரட்டிப்பான ஒரு கேள்வி. என்ன கேள்வி அது? இங்கே உனக்கு என்ன காரியம்? நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இப்படி கேள்வி கேட்டிருக்கிறாரா? நாம் போகக்கூடாத இடத்திற்கு போயிருக்கும் பொழுது இங்கே உனக்கு என்ன வேலை கேட்டிருக்கிறாரா? ஆம் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சில கேள்விகள் மூலமாக நமக்கு உணர்த்துவார், இங்கே உனக்கு என்ன காரியம்? அதே மாதிரி ஆதாம் தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்த பொழுது அவர் போய் ஒளிந்து கொண்டார். புசிக்கக்கூடாத கனியை புசித்த பொழுது அவர்கள் இருவரும் நிர்வாணியாக இருக்கிறதை அவர்கள் கண்டு போய் ஒளிந்து கொண்டார்கள். தேவன் அவருக்கு எல்லாம் தெரியும், அவருடைய எல்லாவற்றையும் அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒன்று மறைவானதில்லை, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எனவே அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இப்பொழுது தேவன் அந்த ஏதேன் தோட்டத்தில் வந்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? லிவிங் பைபிள் போட்டிருக்கு, ஒய் ஆர் யூ ஹைடிங், நீ ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? என்னோடு கூட திறந்த வெளியில என்னோடு ஐக்கியப்பட வேண்டிய மனுஷன் நீ, இப்பொழுது நீ மறைந்து போய் ஒளிந்து கொண்டிருக்கிறாயே, ஏன்? ஒய் ஆர் யூ ஹைடிங், வேர் ஆர் யூ? நீ இப்ப எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்க வேண்டியவன்? எதற்காக நான் உன்னை இங்கே வைத்தேன்? நீ இப்பொழுது எங்கே இருக்கிறாய்? வேர் ஆர் யூ? தேவன் நம்மை கேட்பார். ஒரு நாள் நான் ஒரு புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் மூலமாக தேவன் என்னோடு இடைப்பட்டார். அதில் எழுதப்பட்டிருந்தது, எ பிளேம்லெஸ் மேன், அதாவது ஒரு குற்றமற்ற மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருந்தது. அதில் ஒரு வரி, அவனுடைய கண்கள் அங்கும் இங்கும் அலைமோதுகிறது என்று சொன்னால், இஃப் யுவர் ஐஸ் ஆர் ரோமிங் தெர் இஸ் சம்திங் ராங் இன் யுவர் ஹார்ட், உன் இருதயத்தில் ஏதோ ஒன்று குறை இருக்கிறது, இருள் இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தை எனக்கு நேராக வந்தது. ஆமாண்டவரே, என்னுடைய கண்களும் இவ்வளவு வயதாயும் கூட இன்னும் என்னுடைய கண்கள் அங்குமிங்குமாக அலைமோதுகிறது, நான் நேராக பார்த்து கொண்டு போவதில்லை. சகோதரர் காலையில் சொல்லும்போது கூட இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்தால், நாம் இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் போகும்பொழுது அவர் நடந்து கொண்டிருந்தார். தேவனுடைய விருப்பம் நாம் நடக்க வேண்டும், கடலின் மேல் அசாத்தியமான காரியத்தை செய்ய வேண்டும். ஆனால் கொஞ்சம் கண்களை விலக்கி காற்றை பார்த்த பொழுது, அதனுடைய அலைகளை பார்த்த பொழுது அவர் வீழ்ச்சி அடைந்தார், மூழ்கினார். ஆக நம்மிடத்திலும் தேவனை தான் கேட்கிறார், உன்னுடைய கண்கள் ஏன் இங்கும் அங்கும் அலை மோதுகிறது? ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ், இயேசுவின் மேல் உன் பார்வையை பதிக்கவே.
இங்குமாக இங்குமாக இதையும் கொஞ்சம் அதையும் கொஞ்சம் ஆண்டவர் சுவிசேஷம் அறிவிக்கும்படி சீஷர்களை அழைப்பின பொழுது நீங்க வழியில் யாருக்கும் வந்தனம் சொல்ல வேண்டாம், யாரிடத்திலையும் பேச வேண்டாம். அந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது யோசிச்சிருக்கிறேன். சுவிசேஷம் அறிவிக்க போகும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, வழியில யாருக்கு நீங்க வந்தனம் சொல்ல வேண்டாம், யார்கிட்டையும் பேச வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய கர்மமே கண்ணாயிருன்னு சொல்லுவோம்ல, நம்ம உனக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த இப்போ சுவிசேஷம் அறிவிக்க போனா அதுலயே போ, வழியில யார்கிட்டையும் பேசாத, வந்தனம் சொல்லாத, யாராவது விஷ் பண்ணா கூட பதில விஷ் பண்ணாதே. அப்படிதான் அர்த்தம் அதுக்கு, வந்தனம் சொல்லாதீங்கன்னா டோன்ட் சல்யூட் எனிபடி ஆன் த வே, வழியில் யாருக்கும் சல்யூட் அடிக்க வேண்டாம். அப்படின்னா சல்யூட் அடிச்சா அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீ ஒன்று சொல்லுவாங்க. உனக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த காரியத்தினுடைய அந்த தீவிரம் தணிந்து விடும். எனவே என்ன காரியமோ அதை மாத்திரம் செய். இங்கே தான் நம்ம வந்து வீழ்ச்சி அடையிறோம். பேதுரு வைப்பால் அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுரு மிகப்பெரிய ஒரு மனுஷன். அவருடைய வாழ்க்கையில் உள்ள வீழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு சவாலாகவும் நமக்கு வந்து மாதிரிகளாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அதே மாதிரியான ஒரு கேள்வியை நாம் காயினுடைய வாழ்க்கையில தேவன் கேட்டார். அங்கே ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது, ஹீஸ் ஃபேஸ் பிகம் டார்க் பட் இட் கேன் பி பிரைட் அப்படின்னு எழுதியிருக்க ஆங்கிலத்தில். அதாவது உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? காயினை பார்த்து கேட்டார், உன் முகநாடி ஏன்பா வேறுபட்டது? காயினும் ஆபேலும் ஒன்றாக உண்டு உறங்கி ஒரே பாயில படுத்திருந்திருப்பார்கள், ஒரே தாயினுடைய பிள்ளைகள், அவர்கள் எவ்வளவு சந்தோஷமாய் நேசமாய் இருந்திருப்பார்கள். இப்பொழுது அவர் அவரை பகைத்தார். அவனுடைய முகத்தில் நம்ம சொல்லுவோம், என்னடா முகம் இருள் அடைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். அப்படின்னு இருக்கு, ஓ யூ ஃபேஸ் ஹவ் பிகம் டார்க், உன்னுடைய முகம் ஏன் இப்பொழுது ரொம்ப இருளாக இருக்கு, உன்னுடைய முக நாடி ஏன் வேறுபட்டது? ஒரு கேள்வியை கேட்டார். கொஞ்சம் யோசிச்சுப்பார், நீ நன்மை செய்தால் மென்மை இல்லையோ? உன் முகம் இப்பொழுது இருள் அடைந்திருக்கிற காரணம் உன் இருதயத்தில் இப்பொழுது சம்திங் ராங். அது என்ன? உன் தாயின் ஒரே தாயின் பிள்ளைகள் நீங்கள், உன் சகோதரனுக்கு விரோதமாக இப்படி ஒரு காரியம் எழும்பினது என்ன என்று. ஆண்டால் அதிலிருந்து அவர் உணர்விடையவில்லை. எலியாவினிடத்தில் தேவன் கேட்டார், நான் சாக வேண்டும் என்று சொன்னார், அத்தனை பேரை கொன்றவர் இப்பொழுது சாக வேண்டும் என்று சொல்ல வேண்டிய காரியம் என்ன? தேவன் பேர் உள்ளதான விசுவாசத்திலே இப்பொழுது அவர் குறைவுபட்டார். அப்பொழுதுதான் உனக்கு இங்கே என்ன காரியம், எதுக்காக நீ ஓடி வந்தார்? ராஜாவினிடத்தில் போய் அவனுடைய வேலைக்காரிடத்தில் சொல்கிறார், போய் சொல்லும் எலியா வந்திருக்கிறான் என்று போய் சொல்லு என்று ராஜாவினிடத்தில் சொன்னவன் எவ்வளவு தைரியமாய் சொன்னான். ஆனால் இப்பொழுது அதே மனுஷன் இப்பொழுது ஓடி ஒளிய வேண்டிய காரியம் என்ன? ஆமருமையானவர்களே, அங்கே அவரிடத்தில் பயம் வந்ததற்கு என்ன காரணம்? அதை உணர்த்தும்படிக்கு தேவன் கேட்டார். ஆனால் அவரோ மறுபடியாயிலும், நான் சாக வேண்டும் என்று தவறாக சொல்லிவிட்டேன், என்னை மன்னியும், நான் சாக மாட்டேன், என்னை நீர் என்ன சொல்லுகிறீரோ செய்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இரண்டாவது முறை முதல்ல வார்த்தை உண்டானது, பிறகு சத்தத்தின் மூலமாக தேவன் வெளியேறங்காம பேசினார். அப்பொழுதும் அவருடைய வார்த்தையை மாற்றிக்கொள்ளவில்லை. அப்பொழுதுதான் தேவன் போய், நீ போய் அங்கே எலிகுவை அபிஷேகம் பண்ணு, இங்கே வந்து எலிசாவை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி தேவன் அவருடைய அவிசுவாசத்தை முடிய விட்டு விட்டார். உண்மையானவர்களே, நம்ம அநேக நேரங்களில் தவறுதலாக செஞ்சிடறோம், மனம் திரும்புவோம். பேதுரு ஆண்டவரை நோக்கி பார்த்தார். அவர் ஒரு மீனவர், எத்தனை வருடமாக கடலுக்குள்ளே மீன் பிடித்து தெரிந்தவர், நீந்த தெரியாதா? மூழ்கும் பொழுது வந்து பரவாயில்ல, நான் நீனிச்சு அடித்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த படகு போய் பிடிச்சிருக்கலாம். கடலுக்குள்ளேயே மீன் பிடித்து கொண்டு தெரிகிறவர்கள் வந்து தைரியமாக கடல் அலைகளை எல்லாம் அவர்கள் சந்தித்திருப்பார்கள். அவர் நீஞ்ச தெரிந்தவர்களாகத்தான் இருக்க முடியும். அப்பொழுது மூழ்கிறேன் என்று ஏன் கதற வேண்டும்? அவர் நடக்க விரும்பினார். படையிலே போனவர் ஏன் இறங்கினார்? கடலிலே இயேசுவை போல நடக்க வேண்டும் என்பதற்காக. எனவே இப்பொழுது அவர் நீச்சல் அடித்து வரவெல்லாம் விரும்பவில்லை, மறுபடியும் நான் நடக்க வேண்டும். அதுக்காக நான் ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே நான் மூழ்கிறேன் என்று சொல்கிறேன். நல்ல வேலை அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு விட்டார். நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை நடக்க வைப்பார். அருமையானவர்களே, யோனாவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீ எரிச்சலாய் இருப்பது உனக்கு நல்லதோ? யோனா 4:4 நீ எரிச்சலாய் இருப்பது உனக்கு நல்லதோ? எப்படி ஆண்டவர் கேள்வி கேட்கிறார் பாத்தீங்களா? ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் ஒரு கேள்வியை கேட்கிறார், உனக்கு எரிச்சலாய் இருப்பது உனக்கு நல்லதோ? அருமையானவர்களே, ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் அவனுடைய அவிசுவாசத்தை, நம்முடைய மாய்மாலத்தை, நமக்குள்ளே இருக்கக்கூடியதான குறைகளை சுட்டி காட்டும்படிக்கு தேவன் நம்மிடத்தில் ஒரு கேள்வியின் மூலமாக நம்மை உணர்த்து வைக்கிறார். நாம் போகக்கூடாத இடத்திற்கு போகும் பொழுது உனக்கு இங்கே என்ன வேலை? பார்க்கக்கூடாதே பார்க்கும் பொழுது அங்கே என்ன பார்வை? நம்முடைய கண்கள் ஒரு சிறியை பார்க்கும் பொழுதோ அல்லது ஒரு இடத்தை பார்க்கும் பொழுதோ, பார்க்கக்கூடாத ஒரு இடத்தில் உங்களுடைய பார்வை பதிந்தால் தேவன் கேட்பார், அங்கே உனக்கு என்ன பார்வை? இங்கே உனக்கு என்ன காரியம்? பள்ளிக்கு போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், கல்லூரிக்கு போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், தங்களுடைய நண்பர்களுடைய வீடுகளில் போய் அரட்டை அடிப்பதும், அல்லது கடை தெருவில் போய் அங்கே நேரத்தை வீணடிப்பதும், கெட்ட நண்பர்களோடு கூட சுத்துவதும், வகுப்பை கட்டடித்து விட்டு வேற இடத்துல போய் நேரத்தை செலவழிப்பதும், இப்பொழுதெல்லாம் தேவன் உங்கள் இருளையே வெளிச்சமாக்க வேண்டும் என்றால் இப்படி கேட்பார், இங்கே உனக்கு என்ன காரியம், நீ வந்த காரியம் என்ன, இங்கே உனக்கு என்ன காரியம். அப்படி தேவன் நம்மோடு கூட பேசவில்லை என்றால் நாம் தேவன்கிட்ட நம்மளை தாழ்த்தி கேட்போம், ஆண்டவரே நீங்க என்னை நேசிக்கிறீங்களே, வேதத்தில் எழுதியிருக்கு நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். நம்முடைய நோக்கத்தில் நாம் வேதத்தில் ரோமருக்கு எழுதி நிறுவ 2:16 வாசிக்கிறோம், தேவனுடைய நியாய தீர்ப்பில் அவர் ஹீ வில் ஜட்ஜ் த சீக்ரெட் தாட்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ் எழுதியிருக்கு, உள்ளான இருதயத்தினுடைய யோசனைகளையும் நோக்கங்களையும், வித் வாட் மோட்டிவ் யூ டிட் இட், எந்த நோக்கத்தோடு கூட அதை செய்தார் என்பதே தேவன் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். நான் சகோதரர் பக்சிங் எழுதின ஒரு புஸ்தகத்தை சமீபத்தில் படித்துக் கொண்டிருந்தேன். அந்த சகோதரர் அதில் எழுதுகிறார், ஒரு நாள் அவருக்கு சாப்பிடாமல் பசியாக இருந்திருக்கிறார், பணம் இல்லை சாப்பிடுவதற்கு, அவர் பசியோடு இருந்திருக்கிறார், மத்தியானம் ஆயிற்று, பசி அதிகமாயிற்று. உடனே அவர் யோசிச்சாராம், இந்த பட்டணத்தில் எனக்கு நெருங்கின ஒரு நண்பர் உண்டு, எனவே நான் இந்த வேலையில் பகல் 1 மணி கண்டிப்பாக இது சாப்பாட்டு வேலை, நான் அவர் வீட்டுக்கு போகும்பொழுது நிச்சயமாக என்னை சாப்பிட சொல்வார், எனவே நான் என்ன சொல்லுவேன், நோ தேங்க்ஸ் என்று சொல்லிவிடுவேன். பிறகு 2வது முறையாகவும் அவர் சொன்னால் நோ தேங்க்ஸ் என்று சொல்லிவிடுவேன். 3வது முறையாக சொன்னால் நான் சாப்பிட்டு விடுவேன் என்று தீர்மானித்துக் கொண்டாராம். அவர் வீட்டுக்கு அதே மாதிரி போயிருக்கிறார், போன உடனே அவர் அதே மாதிரி 2 முறை சொல்லியிருக்கிறார், இவர் நோ தேங்க்ஸ் சொல்லிட்டார், 3வது முறை சொல்லியிருக்கிறார் சாப்பிட்டு விட்டார். அதே மாதிரி இன்னொரு முறை அதே மாதிரி அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது மறுபடியும் அந்த நண்பன் வீட்டுக்கு நான் போவேன் என்று நினைத்தாராம். இப்பொழுது தேவ ஆவியானவர் அவரிடத்தில் இடைப்பட்டாராம், எதற்காக நீ அங்கே போகிறாய், வாட் இஸ் யுவர் மோட்டிவ், இல்லை ஆண்டவரே நான் வந்து பிச்சை எடுக்கிறதுக்காகவோ அல்லது இரவல் கேட்கறதுக்காக போகலையே, 2 தடவை நான் சொல்கிறேன் எனக்கு வேண்டாம் வேண்டான்ட்டு, அதுக்கு பின்னாடியும் சாப்பிட சொன்னால் தானே நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு. அப்பொழுது ஆண்டவர் கேட்டாராம், வாட் இஸ் யுவர் மோட்டிவ் இன் கோயிங் டு தட் ஹவுஸ், அந்த வீட்டுக்கு நீ போகிறதுடைய நோக்கம் என்ன, சாப்பிட்றதுக்காக தான், நீ மன்னிச்சிருங்க. வேர் இஸ் யுவர் ஃபெய்த், அடுத்த கேள்வி வந்ததான், வேர் இஸ் யுவர் ஃபெய்த், உன்னுடைய விசுவாசமே. அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் தேவன் இந்த கேள்வியின் மூலமாக இடைப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில் இதோ நான் ப்ரொமோஷனை குறித்து யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. பல வருடங்களுக்கு முன்பாக தான் நான் அது வேண்டாம் என்று சொல்லி விட்டவன். ஆனால் சமீபத்தில் எனக்கு வெளியரங்கமாக தோன்றின 2 காரியங்கள், ஒன்று, நான் பல வருடங்கள் வேலை செய்து வாங்கக்கூடிய சம்பளம் மிக குறைவு, என்னுடைய குடும்பத்திற்கு மிகவும் ஹேண்ட் டு மவுத்தாக தான் போயிட்டுருக்கு, நான் ரிட்டையர் ஆக போகிறேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இந்த வேலைக்கு போனால் இன்னும் 2 வருஷம் எனக்கு வேலை எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும், சம்பளமும் கொஞ்சம் கூடும், எனவே நான் அதற்கு போகலாம் என்று சொல்லி, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எனக்கு கிடைக்கட்டும், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னேன். எனக்கு மறுபடியும் ஒரு ஆர்டர் வந்து, அப்பொழுது நான் சொன்னேன் இன்றைய உள்ள சேர்மன்ட்டையே, எங்கள் ஊர்லேயே எனக்கு இந்த வேலை கொடுத்தா தான் நான் பார்க்க முடியும், இல்லாட்டி என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கு நான் வெளியூர் போக முடியாதுன்னு சொல்லிட்டேன், அதை நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் எனக்கு ஒரு ஆர்டர் வந்து தாமதமாக வந்தது. வந்த உடனே நான் ஆர்டரை வாங்கி கொண்டும் கூட 4 நாள், ஏன்னா என்னுடைய மனைவி சமாதானம் இல்லை, ஜெபம் பண்ண, ஆண்டவரே உமக்கு சித்தமான இந்த ஆர்டர் கேன்சல் ஆகிடட்டும், சித்தமான இருக்கட்டும், இல்லைன்னா கேன்சல் ஆகிடட்டும், கேன்சல் ஆகலை நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அந்த வேலையில் என்னுடைய இருதயம் வந்து அந்த வேலையின் பால் அதிக பாடுகளுக்குள்ளாக போனதை நான் பார்த்தேன். நான் செய்யாத தவறுகளுக்கு கூட மற்றவர்களுக்கு பொறுப்பாகி நான் பதில் சொல்ல வேண்டும், மற்றவர்கள் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் நான் மேல் அதிகாரிகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். அப்பொழுது என்னுடைய இருதயம் அந்த வேலையின் மேலே அதிக நாட்டமாக இருப்பதும், டென்ஷன், இதெல்லாம் யோசிக்கும் பொழுது ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணி தானே வந்தேன், ஏன் இந்த சூழ்நிலை. ஆனால் நிச்சயமாக தேவன் என்னை தாங்கினார், அதில் சந்தேகமே கிடையாது. அப்பொழுது நான் இது தேவசித்தம் தான் என்று நினைத்தேன், ஆனால் என் இருதயம் பின்மாற்றத்துக்குள்ளாக போனது. அப்பொழுது நான், ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணி தானே வந்தேன், உங்கள் சித்தம் இல்லைன்னா எனக்கு வேண்டான்னு சொன்னேனே, அப்படி இருந்ததானே இது கிடைச்சதுன்னு சொன்னேன். அப்பொழுது ஆண்டவர் எனக்குள் உணர்த்தினார், வாட் இஸ் யுவர் இன்டீரியர் மோட்டிவ், உள்ளான இருக்கக்கூடிய நோக்கம். வெளியரங்கமாக சொல்லும்போது யார்கிட்ட சொன்னாலும் ஏற்றுக்கிடுவாங்க, 33 வருடமாக வேலை செய்திருக்கிறேன், இவ்வளவுதான் சம்பளம், என்னுடைய குடும்ப தேவைக்கே அப்படி ஏதோ ஜஸ்ட் எனஃபாக தான் இருக்குது, நம்ம வேலையை விட்டு ரிட்டையர் ஆக போகிறோம், கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கூட கிடைக்கும், பையன் இன்னும் படிச்சுட்டு இருக்கிறான், நமக்கு வந்து இப்போ ஒரு இன்னும் 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் தேவன் என்கிட்ட காண்பிக்கும்போது, இதோ இந்த வாட் இஸ் தி ஃபியூட்டாலிட்டி இன் தட், இந்த ஸ்டேட்டஸ் இந்த ப்ரொமோஷன் இதிலெல்லாம் உள்ளதனுடைய காரியம் என்ன என்பதை எனக்கு உணர்த்தும் பொழுது நான் சொன்னேன். எதுக்காகனா, எனக்குள்ள உள்ளான ஒரு நோக்கம் இருந்தது, என்னை காட்டிலும் படிப்பிலும் அனுபவத்திலும் குறைந்தவர்கள் பல வருடங்களுக்கு முன்பாகவே அவர்கள் ப்ரொமோஷன் ஆகி 3-4 பதவிகளுக்கு மேலாக போய் தேர் இந்த சீனியர் பொசிஷன், சீனியர் மோஸ்ட் பொசிஷன், ஜஸ்ட் இப்போ இருக்கிறவங்களும் ப்ரொமோஷன் ஆகி எனக்கு மேலாக வந்திருக்காங்க. அப்போ எனக்கு உள்ளாக ஒரு உணர்வு இருந்தது என்னென்னா, நம்மை காட்டிலும் படிப்பிலும் அனுபவத்திலும் குறைவாக உள்ளவங்கள்லாம் நமக்கு மேலாக வந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்மளை ஆட்டி பழைக்கும் போது கொஞ்சம் சின்ன டிஸ்டர்பன்ஸ் உள்ளுக்குள்ள. ஆக நமக்கு ரிட்டையர் ஆக போகும்போது ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கிது ஏன் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருந்தது. அப்பொழுது அதை போகணுன்னு தேவன் எனக்கு உணர்த்தினார். இதுதாப்பா பதவினா என்ன, அதில் உள்ளதான சுகபோகமும் அல்லது மேன்மையும் நீ நினைக்காத. அது எவ்வளவு தூரம் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எவ்வளவு தூரம் அதில் அபாயம் இருக்குங்கிறத நீ பார், அதனுடைய வெறுமையை பார் என்று தேவன் எனக்கு காமிச்சான். ஹி ஷோட் மீ தி எம்டினஸ். என் இருதயம் இரவு 11:30 ஆனாலும் தூக்கத்தில் நான் ஃபோன் பண்ணிக்கிட்டு என்ன ஆட்கள்லாம் வேலைக்கு வந்துட்டாங்களா எல்லாம் மிஷினும் ஓடுதா அப்படின்னு கேட்டுட்டு ஒய்ஃப் சொல்லுவாங்க என்னங்க இப்படி தூங்குற நேரத்துலையும் நான் பண்ணிகிட்டு இருக்கீங்களேன் 11:30 நைட்டுக்கு. ஏன்னா என் இருதயம் அங்கே தான் இருக்கும். ஏன்னா மற்றவங்கள் செய்கிற தவறுகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். அப்பொழுது கடைசியாக நான் ஜெபம் பண்ணும்போது இந்த எக்ஸ்டென்ஷன் 2 வருஷம் வரப்போகுது நாங்கள் அப்பொழுது நான் முதல்ல ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான வரட்டும் இல்லாட்டி வேண்டாம்னு சொன்னேன். தென் ஐ சேஞ்ச் த ப்ரேயர். அப்புறம் நான் என்ன ஜெபம் பண்ண தெரியுமா, ஆண்டவர் எனக்கு வேண்டாம் எக்ஸ்டென்ஷனே வேண்டாம் ப்ளீஸ். ஏன்னா நான் முதல்ல அப்படி கேட்டேன், நான் மாட்டிக்கிட்டேன், இப்போ எனக்கு வேண்டவே வேண்டாம் ஆண்டவர் நான் போகிறேன். என்னுடைய மேல் அதிகாரிகள் கேட்டார், சௌர்ரே இன்னும் சார் நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும், நான் உங்களுக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷல் எக்ஸ்டென்ஷன் எழுதி வாங்கித்தரேன். ஐ செட் நோ சாரி சார், எனக்கு வேண்டவே வேண்டாம், போதும், நான் மன நிறைவோடு வெளியே போகிறேன். அப்பொழுதெல்லாம் தேவன் என்னோடு பேசினது, ஒரு சில ஆயிரங்கள் உனக்கு கூட கிடைக்குங்கிறதுக்காக நான் அப்படியே கார் எடுத்துகிட்டு போய் ஊர் ஊராக அலைஞ்சேன் ஆள் பிடிக்கிறதுக்காகலாம். அப்போல்லாம் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், இது மாதிரி நீ தேவனுடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு எப்போதாவது போயிருக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் எனக்கு பேசினார். நான் வேலை செய்கிற இடங்கள்லாம் போய் நான் போய் நின்று ஆட்கள் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்பொழுது தேவன் என்கிட்ட பேச, இது மாதிரி நீ சுவிசேஷ அறிவிக்க எப்போது போயிருக்கியாப்பா. நான் வெக்கத்தோடு நின்றேன். சில ஆயிரங்கள் கிடைக்குதுங்கிற உடனே என்ன மாதிரிலாம் நம்ம வந்து வேலை செய்கிறோம், உலகத்து பொருள்களை நமக்கு மதிக்க தெரியுது ஆனால் தேவனுடைய அழைப்பை மதிக்க தெரியல. ஆண்டவர் எப்போதும் ஆண்டவர் எனக்கு வேண்டாம் சீக்கிரமாக, இப்போ நான் ஐ ஆம் ஹாப்பி, நான் இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன். வருமானம் குறைந்திருந்தாலும் பதவி இல்லாவிட்டாலும் நான் இப்பொழுது ஓய்வு பெற்ற பின்பாடி நான் இளைப்பாறுதலோடு கொடுக்குறேன். அப்பொழுதெல்லாம் என்னுடைய இருதயம் அது ஒரு பின்மாற்றமான நிலைமையில் இருந்தது மேலே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா வெளியரங்கமாக இருக்கும்போது இருதயத்தில் பின்மாற்றம் என்பது என்ன, நாம் விட்டு வந்ததை நோக்கி நம்முடைய இருதயம் போகிறதும் உலகத்தின் பால் நம்முடைய இருதயம் போகிறதும் தான் பின்மாற்றம். தேவனை நோக்கி பார்த்து நம்ம ஓடுறதுக்கு பதிலாக நம்முடைய இருதயம் உலகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் நம்முடைய இருதயத்தின் நினைவில் வச்சு நான் பார்க்கணும். பேக் ஸ்லைடிங் ஸ்டார்ட்ஸ் இன் த ஹார்ட். பின்மாற்றம் என்பது இருதயத்தில் தான் ஆரம்பிக்கிறது. இருதயத்தின் நினைவு இருதயத்துக்கு தான் தெரியும். ஆமரமான உள்ளே தேவன் நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை வெளியரங்கமாக காட்டுகிறார். சில காரியங்களை வெளியரங்கமாக சொல்லும்போது எல்லாருக்கும் அது நியாயமாக தோன்றும். ஆனால் அதற்கு உள்ளாக அதற்கு ஒரு ஆணி வேறு இருக்கிறது. நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் அல்லது உள்ளத்தின் நோக்கங்கள் மேலெழுந்த வாரியாக பொறுத்தா ஒன்று இருக்கும், அது உள்ள ஒன்று இருக்கும். அரசியல்வாதிகள் தெருவை கூட்டி புகைப்படம் எடுத்து விளம்பரம் பண்ணுகிறார்கள். பார்ப்பதற்கு அவர்கள் மிகவும் தயாபர்கள் போல, அதாவது ரொம்ப அவர்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் போல, ஒரு சமூக சேவை செய்கிறவர்களைப் போல அது தோற்றம் அளிக்கிறது. ஆனால் வாட் இஸ் த மோட்டிவ் பிஹைண்ட் இட், அதனுடைய உள்ளான நோக்கம் என்ன? அருமையானவர்களே அது மோசமானது. நாம் தானியேலுடைய புத்தகத்தில் வாசிக்கிறோம், கடைசி காலங்களில் கிறிஸ்தவர்கள் அதாவது தேவனுடைய ஜனங்களுக்கு உபத்திரவப்படும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்யும்படி சிலர் கை கொடுக்க வருவார்கள். பட் தர் மோட்டிவ் இஸ் ஒன்லி டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தம். இப்பொழுது கிறிஸ்தவர்கள் உவத்தப்படுகிறார்கள், அரசியல்வாதிகள் வந்து சிறுபான்மையினர்களுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுறது போல இருக்கும். உடனே நம்ம எல்லாரும் வந்து ஆஹா இவங்க வந்து நமக்கு ஆதரவானவர்கள், சிறுபான்மையினருக்கு ஆதரவானவர்கள், வி ஆர் மைனாரிட்டி, தே ஆர் சப்போர்ட்டிங் இஸ், அவங்க நம்மளை வந்து சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைப்போம். வாட் இஸ் தர் இன்டீரியர் மோட்டிவ், அவங்களுடைய நோக்கம் என்ன? நமக்கு சப்போர்ட் பண்றவங்கள நோக்கம் கிடையாது, அவர் ஓட் இஸ் தர் மோட்டிவ், நம்முடைய ஓட்டுகள் தான் அவருடைய மோட்டிவ். ஸோ எனவே அருமையானவர்களே, நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போதும் வெளியரங்கமாக தெரியக்கூடிய காரியம் மட்டுமல்ல, அதனுடைய ஆணிவேராய் உள்ளாய் இருக்கக்கூடிய நோக்கங்களையும் கூட நாம் நியாயந்திருக்க வேண்டியிருக்கிறது. ஆக முற்றிலுமாக எந்த பகுதியிலும் கூட நாம் மாய்மாலம் பண்ணாதபடிக்கு சில கேள்விகளை தேவன் கேட்டு அப்படியே திரை மறைவாய் இருக்கக்கூடியதான திரையை விளக்கி உள்ளே பார், என்ன இருக்கிறது என்று பார், அங்கே இருள் இருக்கிறது பார் என்று தேவன் நமக்கு காட்ட விரும்புகிறார். அருமையானவர்களே, சில நேரங்களில் மாய்மாலம் பண்ணுவோம், மனுஷர்களை பிரியப்படுத்த இருளாக இருப்போம், மனுஷருடைய சாட்சியை விரும்புவோம், மனுஷருடைய புகழ்ச்சியை விரும்புவோம். இப்படி செய்தால் அவர்கள் என்ன நினைப்பார்களோ, தேவன் நம்மகிட்ட ஒன்று பேசுவார் ஆனால் அதை செய்ய முடியாதபடிக்கு மாய்மாலம் பண்ணுவோம். ஐயோ அவங்களுடைய அபிப்பிராயத்தை இழந்துருமே, அவங்களுடைய சாட்சியை இழந்துருமே, இப்படி செஞ்சால் என்ன செய்ய முடியும், இப்படி செஞ்சால் அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க. வி வாண்ட் டு ப்ளீஸ் மென், வி பிகம் மென் ப்ளீசர்ஸ். அங்கே பவுல் சொல்கிறார், இன்னும் நான் மனிதனை பிரியப்படுத்தினால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல என்று சொல்லி. ஆனால் இன்னும் மனிதனை பிரியப்படுத்தக்கூடிய காரியம் நம்மகிட்ட இருக்க தான் செய்யுது. தேவன் கேட்கிறார், ஓ ஆர் யூ டூயிங் லைக் திஸ், ஆர் யூ நாட் பிளீசிங் த மேன், நீ ஏன் இதை இப்படி செய்கிறாய், மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக இல்லையா? சில நேரங்கள் தேவன் கேட்பார், நீ மனிதர்களுக்கு முன்பாக நல்ல சாட்சியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன நீ இதை செய்கிறாய்? அருமையானவர்களே, தேவன் நம்மிடத்தில் அநேக கேள்விகளை கேட்கிறார். அந்த கேள்விகள் யோபுவினிடத்தில் கேட்டார், இதோ நான் இந்த பூமியை அஸ்திவாரம் இடும் பொழுது நீ எங்கே இருந்தாய், வேர் வேர் யூ, எங்கே இருந்தாய்? அவர் மதியில்லாமல் அளப்புகிற நீ யார் என்று கேட்டார். நான் உள்ளே இப்பொழுதும் நான் சொல்ல விரும்புவது என்னென்னா, நம்மிடத்தில் எருள் இருக்கிறது, அது ஆழத்தில் இருக்கிறது. ஆதியாகமத்தில் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆவியானவர் தண்ணீர் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார், ஆனால் கடலின் ஆழத்தில் என்ன இருந்ததுன்னா இருள் இருந்தது. மேலிருந்த வாரியாக பரிசுத்த ஆவியானவர் ஒன்றை காண்பிப்பதிலே திருப்தி அடைந்து விட்டோம் நாக்கம் பத்தாது. அவர் உள்ளான போகும் பார்க்கும்போது தெர் இஸ் டார்க்னஸ் இன் த டீப், ஆழத்துக்குள்ள இருள் இருக்கு. நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய இருளை வெளியரங்கமாகும்படி, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு என்று சொல்லி தேவன் அதை வெளியரங்கமாக்குவதற்காக நம்மிடத்தில் கேள்வி கேட்கிற சத்தம் நம்ம கேட்கிறதா? ஏலியாவுக்கு உள்ளான இருதயத்தில் வார்த்தை வந்த பொழுதும் கேட்டது, மெல்லிய சத்தமாக தேவன் பேசும் பொழுதும் கேட்டது. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஆவிக்குரிய நல்ல சகோதரருடைய புத்தகங்களை வாசிக்கும் பொழுது, அல்லது நீங்களாகவே ஜெபிக்கும் பொழுது, உங்களுக்குள்ளாகவே அந்த வார்த்தையை தேவன் காண்பிப்பார். சில நேரங்களில் இப்படி சபையிலேயோ அல்லது சகோதரர் மூலமாகவோ வெளியரங்கமான சத்தத்தின் மூலமாகவும் தேவன் உங்களோடு பேசுவார். ஆனால் நீங்கள் கேட்கிறதற்கு மனதாக இருந்தால் தானே. அதனால தான் இங்கே நம்ம சபையில் நம்ம சொல்கிறோம், சகோதரர் சொல்வார், ஆண்டவரும் அடிக்கடி சொல்வார், காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன் என்று சொல்லி. இந்த காது இல்லாமல் இந்த கூட்டத்தில் யாருமே இல்லை. ஒருவேளை ஒரு சிலருக்கு காது இருந்தும் உலக பிரகாரமான ஃபிசிக்கல் அந்த டெஃப்னஸ் இருக்கலாம், அதாவது காது கேளாமை. ஆனால் அவர் சொன்னது அதுவல்ல, இதோ என் சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு உன் காதுகள் இப்பொழுது அடைக்கப்பட்டிருந்தால், கேட்கக்கூடிய ஆவிக்குரிய வார்த்தையை கேட்கக்கூடிய காதுகள் உனக்கு இல்லாவிட்டால் என்று தான் நமக்கு உணர்த்த விரும்புகிறார். இந்த வார்த்தை உன்னுடைய காதுகளில் உள்ளான இருதயத்துக்குள் போகுதா, உன்னுடைய இருதயம் இப்பொழுது திறந்திருக்கிறதா என்று தான் கேட்கிறார். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன் என்று சொல்லி. அருமையானவர்களே, நாம் கேட்கிற வார்த்தை ஒவ்வொன்றும் நம்முடைய இருதயத்திற்குள் போய் அங்கே உள்ள ஆழத்தில் உள்ள இருளை காட்டி அது விடுதலையாக்குவதாக. இந்த கான்ஃபரன்ஸில் ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் தேவன் அப்படியாக நம்முடைய எல்லா பகுதியும் வெளிச்சமாகும் பிடிக்கும். அந்த காயினுடைய வெளியரங்கமாய் இருந்த முகம் பிரகாசமாய் இருந்தது. ஆனால் சகோதரர் பேசும்போது சொன்னது போல அந்த ஒரு காரியம் சம்பவித்த உடனே அவருடைய இருந்த இட் பிகேம் டார்க், உடனே அது இருளடைந்து விட்டது. பேதர் எப்படி அந்த காற்றையும் புயலையும் பார்த்த உடனே அவருக்குள்ள அவிசுவாசம் வந்து விட்டதோ, அதே போல பயம் வந்து விட்டதோ, அதே போல காயின் அப்பொழுது உள்ளான ஒரு இருதயத்துக்குள்ள ஒரு பொறாமை வந்த உடனே அவருடைய முகம் இருளடைந்தது. எனவே அருமையானவர்களே, நாம் எச்சரிக்கையாக இருப்போம். நம்மில் உள்ள வெளிச்சமும் இருளாகக்கூடாது. ஏற்கனவே இருளாக இருக்கக்கூடிய பகுதியிலும் வெளிச்சம் பெற வேண்டும். தேவன் பேசுகிற வார்த்தைகளுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். தேவன் நம்மை விடுதலையாக்கவும் சபையை சுத்திகரிக்கவும் பக்தி வைராக்கியம் உள்ளவராய் நம்மோடு கூட இடைப்படுகிறார். நாம் ஒரு காமாண்டவரே, நாங்கள் அதையே விரும்புகிறோம் என்று கேட்போம், ஆமேன் என்று சொல்வோம். தேவன் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார், முழுவதுமான வெளிச்சமாக மாற்றுவார். ஆமேன்.